கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 12, காத்திருப்பாய் வந்துவிடுவேன். இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். என்ன பேசுகின்றாய் பெண்ணே? உன் பேச்சை என் இதயத்தில் எழுதுவேன். அந்த எழுத்து அழியாதிருக்க உன் முகத்தாமரை மலரை அதன் மீது மூடுவேன். எங்களூர் சென்று அந்த சொல் இன்பத்தின் அற்புதத்தை மீண்டும் மீண்டும் கூறி கூறி பார்த்து கழித்து கூத்தாடுவேன். இன்பவள்ளி பேசவில்லை. அவள் விழி கோடியில் இரண்டு நல்முத்துக்கள் ஒளிவிட்டு நின்றன. இன்பவள்ளி கண் கலங்குவது ஏன்? கண்களை துடைத்து இன்பவள்ளி சற்றென திரும்பினாள். அவள் தோள்களை தன்புறம் திருப்பி, இன்பவள்ளி, முகத்தாமரை அதற்குள் கூம்பி விடுகிறது. உள்ளத்தில் அதற்குள் வேதனையா என்று அவள் கூந்தலில் நின்று மீன் மலரொன்றை எடுத்து முகர்ந்தாள். இது போன்ற இடத்திற்கு தனியே வரக்கூடாது என்று மெல்லிய குரலில் பேசினாள் இன்பவள்ளி. கடல் கடந்து பல நாடுகளை சுற்றி தனியே விலைமதிப்பற்ற பொருளோடு வந்திருக்கும் எனக்கு இங்கு துணையேன்? இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எனக்கு என்னவோ உங்கள் பணியால் மீது மிகவும் சந்தேகம். என் பணியாளா? அவன்தான் தலையில் முண்டாசு கட்டி சிவந்த கண்களோடு அடர்ந்த மீசையோடு காவி எறிய பற்களோடு நெற்றியில் குங்குமமிட்டு. அருள்மொழி புரிந்து கொண்டான். ரவிதாசனை அவன் சோழ நாட்டில் ஓரிரு முறை கண்டிருக்கிறான். அவன் பாண்டிய நாட்டு ஒற்றன் என்ற வகையில் அறிந்திருந்தான். நாகைப்பட்டினத்தில் நின்று அவன் தொடர்ந்து வருகின்றான். ஏன் வருகின்றான்? எங்கு வருகின்றான்? தன்னை இன்னார் என்று தெரிந்து கொண்டிருப்பானா? தெரிந்திருக்க முடியாது. அறிந்திருந்தால் இது காரும் களத்தில் உள்ளவர்களிடம் சோழ நாட்டு இளவரசர் என்ற செய்தியை பரப்பியிருக்க மாட்டானா? அருண்மொழி இவ்வாறு எண்ணுவதற்குள் திடீர் என்று அருவியின் மேற்கு திசையில் இருந்து பெரும் கூச்சல் எழுந்தது. சடசடவென்று படபடவென்று பறவைகள் சிறகுகளை அடித்துக் கொள்ளும் ஓசை கேட்டது. அதோ இன்பவள்ளி குறிப்பிட்ட திக்கை அருள்மொழி நோக்கினார். வானத்தை நூற்றுக்கணக்கான பறவைகள் திடீர் என்று கூச்சலிட்டு பறந்து சென்றன. பறவைகள் குதூகலமாக பறக்கின்றன என்றான் அருண்மொழி. குதூகலம் அல்ல, குழப்பம் என்றாள் இன்பவள்ளி. அருண்மொழியும் இன்பவள்ளியும் அருகே இருந்த கொடிவழி வழியே அருவி விழும் குன்றின் உச்சிக்கு வந்தனர். அங்கிருந்து தீவின் எல்லா பகுதிகளும் தெரிந்தன. கலம் கட்டும் துறை தெரிந்தது. சுற்றிலும் நீல வண்ண கடல் சூழ்ந்திருக்க நடுவே பசுமையோடு திகழும் அந்த தீவின் அழகில் மெய்மறந்து அருண்மொழியின் கரம் பிடித்து அழைத்து தீவின் மறுபக்கம் காட்டினாள் இன்பவள்ளி. பறவைகள் நூற்றுக்கணக்காக வானத்தில் பறந்து சென்ற இடத்திற்கு நான்கு பேர் முதுகில் பெரும் பெரும் பெட்டிகளை சுமந்து வந்து கொண்டிருந்தனர். பறவை அமைதியாக தங்கும் அந்த இடத்திற்கு தீவில் உள்ளோர் எப்போதும் செல்வதே இல்லை. அடர்ந்த மரங்கள் அந்த இடத்தில் நிறைந்திருக்கின்றன. முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றன. கொடிய உயிரினங்கள் வாழ்கின்றன. இப்போது யாரோ அங்கு வரவும் பறவைகள் அமைதி கலைந்து பறந்திருக்கின்றன. அருண்மொழி உற்று நோக்கினார். பலம் பொருந்திய உடற்கட்டு பெற்றிருந்தனர் அவர்கள். தாங்கள் கொண்டு வந்த பெட்டிகளை அங்கிருந்த பள்ளத்தில் போட்டனர். ஒருவருக்கு ஒருவர் ஏதோ பேசிக் கொண்டனர். குன்றின் உச்சியில் இருந்து கண்டதால் அவர்கள் பேச்சு காதில் விழவில்லை. அருண்மொழி திரும்பி இன்பவள்ளியை நோக்கினார். இன்பவள்ளி நடுங்கு குரலோடு கூறினால், இத்தீவிற்கு கடற்கொள்ளையர்கள் வர ஆரம்பித்து விட்டனர். இன்பவள்ளியின் கரங்களை பிடித்துக் கொண்டு அருண்மொழி, இன்பவள்ளி, இந்த தீவிற்கும் என்றால் என்ன பொருள் என்று கேட்டான்.
கடற்கொள்ளைக்காரர்கள் கலங்களை கொள்ளையடித்து அதில் இருக்கும் பொருட்களை களவாடி சென்று எங்கோ ஒரு தீவில் சேமித்து வைப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் முல்லைத்தீவின் பக்கம் வந்தது இல்லை. இப்போது வருகின்றார்கள் என்றால் இனி அவர்களுடைய போக்குவரத்து இப்பகுதியில் அதிகரிக்கும் என்றுதான் அர்த்தம்.
உனக்கு எப்படி தெரியும் அவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்று?
என் தாய் எனக்கு கூறியிருக்கின்றார்.
உன் தாய் உனக்கு சகல விஷயங்களையும் கூறியிருக்கின்றார். எனக்கு அந்த பெரிய கதையை எப்போது கூறப்போகின்றாய்?
சொல்லாமல் இருப்பேனா? உங்களை போன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டேன். என்னை பற்றி உள்ளது உள்ளபடி கூறுவேன். அதை கேட்ட பிறகு நீங்கள் கொள்ளவோ தள்ளவோ செய்யலாம்.
இன்பவள்ளியின் குரல் தழுதழுத்தது. இருவரும் சற்று நேரம் மௌனமாயிருந்தனர்.
சரி சரி, நான் வீட்டை விட்டு கிளம்பி வெகு நேரமாகிறது. தந்தை தேடுவார். அருவிக்கரை கருகி வந்தாலும் வந்துவிடுவார். நான் குறுக்கு வழியாக செல்கின்றேன்
என்று கூறி இன்பவள்ளி வேகமாக குன்றி நின்று இறங்கினாள். அருண்மொழியும் பின்தொடர்ந்தான். அருவி விழும் அற்புதத்தை மீண்டும் ஒருமுறை அருண்மொழி ரசித்த வண்ணம் இருந்தான். திடீர் என கீரிச் என்று ஒலி கேட்டது. அது இன்பவள்ளியின் மெல்லிய குரலாக இருந்தது. அவள் பதை பதைத்து கூவிய ஓலமாக இருந்தது. அருண்மொழி அந்த பக்கம் ஓடினால் இன்பவள்ளி திகைத்து நின்று கொண்டிருந்தாள். கீழே கலபதி பேச்சு மூச்சின்றி வீழ்ந்து கிடந்தார். அருண்மொழி பரபரப்போடு கலபதியின் அருகே அமர்ந்து மூச்சு வருகிறதா என்று ஒரு முறை நோக்கினார். கலபதியின் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் அவர் தலையை மெல்ல தூக்கி மடி மீது வைத்துக் கொள்ள முயன்ற போது பின்பக்கம் தலையில் பெரும் அடி வீழ்ந்திருந்ததால் அது புடைத்திருக்க கண்டார். கலபதி மூர்ச்சியடைந்து வீழ்ந்திருக்கும் காரணம் புரிந்தது. அவர் தலை அங்கிருந்த பாறையில் மோதுண்டிருக்கிறது. இன்பவள்ளி நொடியில் நடந்தவற்றை புரிந்து கொண்டாள். ஈரப்புடவையின் தலைப்பால் அவர் முகத்தை பிழிந்தாள். கலபதியின் மயக்கம் சிறிது தெளிந்தது. அவரால் எழ முடியவில்லை.
சற்று இருங்கள், நான் போய் துறையின் நின்று ஆட்களை அழைத்து வருகின்றேன்
என்று இன்பவள்ளி விரைந்தாள்.
சிறிது நேரத்தில் களம் பழுது பார்ப்போர் களத்தில் உள்ள வீரர்களுமாக பலர் விரைந்து வந்தனர். களபதியை சுமந்து சென்று கூடாரத்தில் மஞ்சத்தில் கிடத்தினர். அருண்மொழியின் சிந்தனை எங்கெங்கோ சுழன்றது. களபதி தாக்குண்டது. பெரும் பெட்டிகளை எவரோ தீவில் மறைத்து வைத்தது. இன்பவள்ளி கூறும் கடற்கொள்ளைக்காரர்கள் கதை யாவும் அவன் உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தின. அன்று இரவு சந்திப்பதாக கூறி இன்பவள்ளி பிரிந்தாள். முழுமதி உதயமாக அன்று சற்று தாமதமாகியது. ஆனால் இன்பவள்ளியும் சித்திரசேனனும் சந்திப்பில் எவ்வித தாமதமும் இல்லை. கடற்கரை பாறை மீது இன்பவள்ளி அமர்ந்திருந்தாள். அவள் கரங்களில் சங்கமுக யாழ் இனிய ஒளி எழுப்பிய வண்ணம் இருந்தது. யாழின் எழிலோசைக்கு ஏற்ப அவள் செவ்விதழ் திறந்து பாடினாள். மின்னாறுவ மேல் விழுங்க விண்குடி மாளிகை சூழ ஒன்னார் குன்றமொன்று வந்து நின்றது போல் மென்னா தென்னாவென்று வண்டு பாடும் தென்றில்லை அம்பலத்துள் என்னார் அமுத எங்கள் கோவை என்று கொய்துவதி இளையார் கதிர் வேலிலங்கை வேந்தன் இருபது தோளுமிர மலைதான் எடுத்த மற்றவருக்கு வாளொடு நாள் கொடுத்தான் சிலையார் புறமூன்றைத வில்லி செம்புனி நம்பளத்து கலையார் மறிப்பொர் கையினானை காண்பது என்றும் கோளோ. அருண்மொழியின் கண்களில் நீர் துளித்தது. இப்பாடல் அவன் பலமுறை கேட்டிருக்கின்றான். இது போன்ற 10 பாடல்கள் தில்லை சிற்றம்பலத்து கூத்தரசன் மீது பாடிய பதிகங்கள் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் நெஞ்சம் நெகிழ கேட்போர் இதயம் நெகிழ கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பாடுவதை கேட்டிருக்கின்றார். கையிலே சிறு தாளம் கிணிங் கிணிங் என்று அது ஒலிக்கும். பாட்டியாரின் கனிவு என்ற குரல் அந்த தாளத்தோடு இழைந்து ஒலிக்கும். அருண்மொழியும் குந்தவையும் பயபக்தியோடு மெய்மறந்து அமர்ந்து கரதாளம் தப்பாமல் போட்டு மெய்மறந்து நிற்பர். பதிகங்களை பாடி முடித்த பின் செம்பியன் மாதேவியால் தான் வணங்கும் நடராச பெருமானின் திருவுருவுக்கு மலர் சூட்டி பழம் பால் நெய் வீத்தியம் செய்து தீபம் காட்டும் போது அங்கே தில்லை ஆண்டவனை வந்து ஆடுதல் போன்ற பிரம்மை ஏற்படும். அதே பாடலை கடல் சூழ்ந்த இந்த தீவில் சோழ நாட்டின் இன்று பாலக்காத தொலைவில் உள்ள இடத்தில் மங்கை நல்லாள் ஒருத்தி சுருதியும் தாளமும் தவறாமல் ஆனால் புது முறையில் பாடுகின்றாள் என்றால் அருண்மொழிக்கு அதில் பெரும் வியப்பு ஏற்படாது இருக்குமா? கூத்தும் அதற்கு ஏற்ற பாடலும் கற்றறிந்த இன்பவள்ளி தன் பாட்டனார் கண்டராதித்த சோழரின் தெய்வ பாடல்களை அறிந்திருந்தது அவன் வியப்பை அதிகப்படுத்திற்று. முதலாம் பராந்தகனது இரண்டாவது திருக்குமாரன் கண்டராதித்தன் சிறு வயதிலேயே தந்தையோடு திருச்சிற்றம்பலத்து கோவில் விமானத்துக்கு பொன்னாலான கூரை வைத்து கொண்டிருந்தார். நடராசனின் திருவுருவம், அதன் மீது தத்துவம், சமய குரவர் மூவரும் ஆடல் அரசனின் மீது பாடியுள்ள பாடல்களின் சிறப்பு ஆகியன இளம் வயதிலேயே அவர் மனத்தை கவர்ந்தன. தந்தையோடு அவ்வப்போது தில்லைக்கு வரும் வாய்ப்பு கிடைத்து வந்ததால் கண்டராதித்தனுக்கு சிவபக்தி மேலிட்டது. தமிழ் பற்று மிகுந்த அவரது உள்ளத்திலே சிவனது திருத்தாண்டவ கோலங்கள் பதிந்தன. அருளாளனது தோற்றம் உள்ளத்திலேயே உணர்ச்சியை ஊட்டிய வண்ணம் இருந்தது. இதயத்துள்ளே அவை ரீங்காரமிட்டன. உதடுகள் சதா ஏதோ முணுமுணுத்தன. தன் மகனது சிவபக்தி பராந்தகனுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் அவரது உள்ளம் அதை கண்டு பெருமைப்படும் நிலையில் இல்லை. ராஜ்ய விவகாரங்கள் அவருக்கு பெரும் கவலையை அளித்து வந்தன. விரிவுபடுத்திய சோழ மகா ராஜ்யத்திற்கு 4 பக்கங்களிலும் இருந்து எதிர்ப்புகள் தோன்றிய வண்ணம் இருந்தன. முதிர்ந்த அந்த பருவத்தில் அவருக்கு உறுதுணையாய் வட எல்லையை காத்து வந்த மூத்த குமாரன் ராசாதித்தன் தக்கோல போரில் இரட்டார்களால் கொல்லப்பட்டான். பராந்தகன் மகள் வீரமாதேவியை மணந்திருந்த கோவிந்தன் நாடிழந்து தஞ்சையில் தஞ்சம் புகுந்தான். தொண்டை மண்டலமும் நடுநாடும் இராட்டிர கூடர்களால் கவரப்பட்டன. சோழப்படை வீரர்கள் தக்க தலைவரின்றி அஞ்சு ஓடி வந்தனர். இவற்றால் கவலையுற்று மனமுடைந்த பராந்தகன் துயரமும் துக்கமும் தாங்காமல் படுத்த படுக்கையானான். தனக்கடுத்து கண்டராதித்தனை பட்டமேறுமாறு திட்டப்படுத்தினார். கண்டராதித்தன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை சாம்ராஜ்யம் தனக்கு கிடைக்கும் என்று. சிவ சாம்ராஜ்யத்துக்கு அடியாராக என்றென்றும் வாழ விரும்பிய கண்டராதித்தனிடம் பெரும் பாரத்தை கட்டுப்பாட்டை ஏற்றினால் பெயருக்குத்தான் அவர் அரசராயிருந்தாரே என்று அவரது தம்பி அறிஞ்சியன்தான் நாடாளும் பெரும் பொறுப்பை கவனித்து வந்தார். கண்டராதித்தர் சிவனுரை தலங்களை சுற்றி பார்த்து சிவனார் வடிவில் மனத்தை பறிகொடுத்து உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சியை தீஞ்சுவை பாடல்களாக அந்தந்த தாளத்தை பாடி அருளினார். கண்டராதித்தனின் மனம் அறிந்து நடப்பவளாக அமைந்தாள் பழுவேட்டரையர் மகள் செம்பியன் மாதேவியார். அரசர் இவ்வாறு சிவத்தலங்களை சுற்றி வருவதும் பாடல்களை பாடுவதுமாக இருப்பது அறிந்த மந்திரி மண்டலத்தார் கவலையுற்றனர். அவருக்கு பின் பட்டம் ஏறுவதற்கு மகப்பேரில்லையே என்று வருந்தினர். கண்டராதித்தர் அதற்காக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. தனக்கு பிறகு தன் சகோதரனே அரசாள வேண்டும் என்று நியமித்தார். ஆனால் அரசு குழுவின் யோசனைப்படியும் மந்திரி மண்டலத்தார் வேண்டுகோள் படியும் தனக்கு பிறகு தன் சடங்குகளை செய்ய மகன் ஒருவன் தேவை என்பதை உணர்ந்தார். அவர் விரும்பியபடி ஆண் குழந்தை பிறந்தது. உத்தமசீலி என்று அக்குழந்தைக்கு பெயரிட்டனர். அவன் பிறந்த முகூர்த்தம் மேற்கு திசை நாட்டி நின்று வந்த சிவனடியார். மேற்கு கடற்கரையில் உள்ள சோமநாதபுரத்தில் விளங்கும் சோமேஸ்வரர் ஆலயத்து அற்புத அழகு பற்றியும், வடக்கே பெருமலைகளை எல்லாம் தாண்டி சென்றால் கபித்தலம் என்னும் நகரில் உள்ள சுயம்புலிங்கத்தை பற்றியும், வடக்கு திசை கோடியில் பனிசூழ் பகுதியில் அமைந்திருக்கும் கைலாசநாதரை பற்றியும் கதை கதையாக கூறினார். கண்டராதித்தருக்கு தஞ்சையில் இருப்பு கொள்ளவில்லை. அந்த அற்புத சிவத்தலங்களை தரிசிக்க ஆசை கொண்டார். பயண விவரங்களை விசாரித்தார். ஒரு நாள் எல்லோரிடமும் விடைபெற்று கிளம்பிவிட்டார். தல யாத்திரை முடித்துக் கொண்டு அவர் விரைவில் திரும்புவார் என்று எல்லோரும் எண்ணினர். ஆனால் ஆண்டுகள் பல கழிந்தன. பிறகு கிடைத்த செய்தி எல்லோரையும் திடுக்கிட வைத்தது. மேற்கு கடற்கரை அருகில் உள்ள பட்டினம் ஒன்றி நின்று புறப்பட்ட கண்டராதித்தரின் கலம் நடுவழியில் பெரும் புயலில் சிக்கி கவிழ்ந்தது என்னும் செய்தி கேட்டு எல்லோரும் வருந்தினர். பிறகு அவரை பற்றி குறிக்கும் போது மேற்கிருந்து எழுந்தருளிய சோழதேவர் என்று அழைத்தனர். இதுவரை தன் பெரிய பாட்டனாரை பற்றிய கதை அருண்மொழி அறிந்ததே. கண்டராதித்தர் எத்தனையோ பதிகங்கள் இயற்றியிருந்தும் 10 பாடல்கள் மட்டுமே அவனுக்கு தெரியும். அவன் அறிந்திருந்த அந்த பாடல்களை இங்கே இன்பவள்ளி பாடுகின்றாள், இசையோடு கலந்து பாடுகின்றாள். சங்கமுக யாழின் இனிய ஒளியுறு துணையாய் கொண்டு அவள் பாடுகின்றாள். காலினில் சலங்கை, அதற்கு ஏற்ப தாளமிட அந்த தெய்வ பாடல்களை இசைக்கின்றாள். 2 நாட்களாக அவள் எவ்வளவோ பாடியிருக்கின்றாள். ஆனால் அவள் கண்டராதித்தரின் பாடல்களை பாடும் போது அருண்மொழிக்கு அந்த தீவில் இருக்கும் உணர்ச்சியே இல்லை. நிலவு நின்று இறங்கி வந்து இசை பாடும் கந்தர்வமாவது போன்று ஒரு கணம் தோன்றியது. வெண்மதியின் தன் கிரணத்தை சாராக்கி யாழ் இசையை பொழியும் தேவமாதாக ஒரு கணம் தோன்றினாள். மோகன பூமியிலே அன்னத்தின் தூவியினால் ஆன வெண்மலர் படுக்கையில் அமர்ந்து அந்த பாடல்களை ரசித்து மகிழ்வது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. பாடல்களின் உட்பொருளான பக்தி அவன் உடலில் தெய்வீக உணர்ச்சியை ஊட்டியது. மெல்லிய யாழ் நரம்புகள் அளிக்கும் நாதத்தில் மூழ்கி தொள்ளைத்தான். அவன் எதிரே முல்லை தீவு இல்லை, புன்னை மர சோலை இல்லை, கடற்கரை வேன் மணல் இல்லை. அற்புதமான படகு ஒன்றிலே அவன் படுத்திருக்கின்றான். வான மண்டலத்தில் நின்று இறங்கிய தந்தம் போன்ற மேனியாளான தேவமகள் அந்த படகை தள்ளுகின்றாள். படகு மிதந்து செல்கிறது, அசைந்து செல்கிறது. ஒவ்வொரு நீர் கடலை விட்டு பார் கடலில் செல்கின்றது. தேவமகள் இதழ் திறந்து பாடும் இன்பம் அவனுக்கு உணர்வை ஏற்றுவித்தது. அவனும் இப்போது அதே பாடலை சேர்ந்து பாடுகின்றான். இருவரது குரல் ஓசையும் திக்கு திசையெல்லாம் பரவுகிறது. அலைத்திவலைகள் எல்லாம் அந்த பாடலை எதிரொலித்து துள்ளுகின்றன. வானத்து விண்மீன்கள் இசை கேட்டு ஆடுகின்றன. அதோ அதோ படகு மீண்டும் கடலிலே இறங்குகிறது. கடலில் நின்று கரையை நோக்கி வருகிறது. படகை தள்ளும் தேவ மாதை காணோம். இந்த 12 அத்தியாயம் காத்திருப்பாய் வந்து விடுவேன். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை morgan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.